நாடு தினமும் உம்மோடு வாழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. நாடு தினமும் உம்மோடு நடந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் ஆகாதையா அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மோடு நடந்தவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. இயேசுவே தேவகுமாரனே எங்கள் ரட்சணிய கண்மலையே கண்டாவே இயேசுவே எங்கள் நம்பிக்கை நீதான் ஐயா எங்கள் ஆண்டவரே எங்கள் ஆத்தும நேசரே தேவகுமாரனே ஸ்தோத்திரம் ஐயா துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா மகிமை செலுத்துகிறோம் ஐயா மகிமை நாதா. அடுதினமும் உம்மோடு வாழ்ந்திட அடுதினமும் உம்மோடு நடந்திட எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்மோடு சஞ்சரிக்க உம்முடைய இதய விருப்பத்தை நிறைவேற்ற உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. உம்மாலே அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னீங்களே எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னீங்களே. கொடியானது செடியிலே நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனிகூடாதது போல என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று நீ சொன்ன வார்த்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. எல்லாம் உம்மாலே எல்லாம் உமக்காக இப்பொழுதும் உம்முடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. நீரங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நீரங்களை கவனித்து பார்க்கிற தேவன் நீரங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதால் உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதால் எங்களுக்கு அல்ல கத்தாவே எங்களுக்கு அல்ல உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வசனத்தினாலும் எங்களை உன் பக்கமாக நீ திருப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களை உன் பக்கமாக நீ இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் இழுப்புண்டு போயிடக்கூடாது. இந்த உலகத்தின் கவர்ச்சிகளிலும் இந்த உலகத்தின் மாயைகளிலும் ஆண்டவரே இந்த உலகத்தின் சிற்றின்பங்களிலும் ஆண்டவரே நாங்கள் இழுப்புண்டு போயிடாதபடி அறுப்புண்டு போயிடாதபடி உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் தயவினாலும் நீரங்களை தாங்க வேண்டும் தப்புவிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். மன்றாடி கேட்கிறோம் ஐயா மன்றாடி கேட்கிறோம் ஐயா மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே இயேசுவே எங்கள் பேர் தயவாரும் ஐயா தேவகுமாரனை எங்கள் மேலே இறக்கமாறும் ஐயா. உம்முடைய இறக்கங்களை நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். உம்முடைய ஆவியினாலே எங்களை நடத்துங்க எங்களுக்கு போதியுங்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. உம்முடைய வசனங்களை எங்களை இறுதிய பலகையிலே நீ எழுத வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நீ விரும்புகிற மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. நீ விரும்புகிற அளவுக்கு எங்களை மாற்றுங்க. லெத்யா பி சேஞ்ச் ஆண்டவரே. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஒரு மனம் திரும்புதல் எங்கள் வாழ்வில் உண்டாக நாங்கள் மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேட்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இயேசு யோவான் 8 அதிகாரத்திலே இப்படியாய் சொன்னார், தேவனாலே பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். தேவனாலே பிறந்தவர்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ தேவனுடைய பிரசைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். பொதுவாக தேவன் நம்மை உயிர்ப்பிக்க நமக்கு உள்ளே ஒரு காரியத்தை செய்வதற்கு ரெண்டு காரியங்களை ஆண்டவர் நம்பத்தில் பயன்படுத்துகிறார். ஒன்று தேவனுடைய ஆவி, மற்றது தேவனுடைய வசனம். சோ ஆவியும் வசனம் இவைகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, நமக்கு உள்ளே மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஆவியானவரும் தேவனுடைய வசனமும் தான் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கேட்போம். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணு. பழையற்பாட்டு விருத்த சேதனத்துக்கும் புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. பழையற்பாட்டில் இருக்கிற விருத்த சேதனம் வாமிசத்தில், பட் புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனமோ இட் அவ ஸ்பிரிட், நம்முடைய ஆவியில் செவித்திர உள்ளவர்களாக, இந்த உலகத்தின் சத்தத்தையே கேட்க விருப்பம் உட்டவர்களாக வாழ்ந்திடாதபடி, தேவனுடைய குரலை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வசனத்தை கேட்க நம்மை நாம பக்குவப்படுத்தணும். So we have to prepare our heart to receive the word in our life or in our inner being or in our heart to walk with Christ. நாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம தேவனோடு வாழ்வுகளாக இருந்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு வாழும். நாம் எதற்காக வாழுகிறோம் அல்லது நாம் ஏன் வாழுகிறோம்? நம்ம மனசாட்சி தொட்டு நாம கேட்ட இதுக்கு என்ன பதில் சொல்லும்? ஏன் நாம் வாழுகிறோம்? எதற்காக நாம் வாழுகிறோம்? இந்த கேள்வியை உலகத்தில் இருக்கிறவரை பார்த்து கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில சொல்லுவார். அதாவது டாபோ தேவ விருப்பங்களை நிறைவேற்றுவளாக வாழணும், தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவளாக வாழணும், அல்லது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவளாக வாழணும். நான் சில நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், நீ காட்டுற பாதை என்ற பாதை. ஒரு காலத்தில் நம்முடைய விருப்பத்துக்காக வாழ்ந்தோம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறார் என்று வேத சொல்ற. ஆகவே நம்முடைய சுய வெறுப்பு பொறுப்புகளுக்காகவே வாழ்ந்து செத்து போவதில் பார்க்க, தேவனுடைய பொறுப்பங்களை சுமந்து தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பேர்? தேவனுடைய கண்கள் தேடிட்டே இருக்குது, ஆண்டவருடைய கண்கள் தேடிட்டே இருக்குது. தேவ விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்கிற உள்ளங்கள், தேவ நோக்கத்தை சுமக்கிற உள்ளங்கள், தேவனுக்காக வாழ விரும்புகிற இதயங்கள், ஆண்டவருக்காக பிரகாசிக்க விரும்புகிற உள்ளங்கள், தேவனுடைய கண்கள் தேடிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. கருவியான தேவ ஜனமே, தேவனுடைய வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். Open our heart to receive the word. Don't lose your mind here and there. அது பிசாசுன ஒரு மிகப்பெரிய வஞ்சம். தேவ வசனத்தை கருத்தாய் கேளாதபடி சிந்தனைகளை அலக்கடிக்கிறது பிசாசின் மிகப்பெரிய ஒரு தந்திரம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, அவருடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லி. ஆகவே அவர் பிசாசு மிகப்பெரிய தந்திரக்கார். அந்த தந்திர வலையிலே நாம் விழுந்திராதபடி கருத்தாய் தேவனுடைய வசனத்தை கவனித்து பார். என் மகனே கர்த்தருடைய வசனத்தை கவனி, அவைகள் உனக்கு அலங்காரம், உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆவிக்கு மட்டுமல்ல ஆத்மாவுக்கும் மட்டுமல்ல நம்முடைய சரீரத்துக்கும் தேவனுடைய வசனம் ஆரோக்கியம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்ற. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கட்டும். நாம் திரும்பிக் கொள்வோம். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். பிளீஸ் கோ அஹெட்.
அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் ஏழு பிள்ளை பெற்றாள். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர்.
கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையப்படுகிறவருமாய் இருக்கிறார். யாரு? கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையப்படுகிறவருமாக இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் படுகிறார். போபின் அஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அண்ணா இந்த பாணியில் தான் மரியாளுடைய பாடலும் இருக்கிறது. நம்ம பார்க்க கூடியதா இருக்கிறது. அண்ணாள் ஜபப்படுற அவள் ஜபிக்கிற வேலையிலே அவள் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை மனசை தொடுகிறது. அவள் சொல்றாள் ஏழாவது வசனத்திலே, கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடையப்படுபவர் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்தவருமாக இருக்கிறார். ஆகவே என்னுடைய செய்தியின் தலைப்பு தாழ்வும் உயர்வும் அல்லது வாழ்வும் தாழ்வும். தேவனின் கரத்தில் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்திலே தான் உண்டு. ஒரு மனுஷனை தேவன் உயர்த்தவும் இன்னொரு மனுஷனை தேவன் தாழ்த்தவும் முடியும். இந்த உண்மையை அல்லது இந்த சத்தியத்தை அண்ணா சரியாகவே புரிந்தார். தன்னுடைய அனுபவ ரீதியாகவும் தன் மனதில் தேவ ஆவியானவர் உணர்த்தும் விதமாகவும் அவள் செய்திருக்கிற இந்த ஜபம், இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய கவனத்தை இந்த நாளில் திருப்பி தேவன் பக்கமாக நம்மை கொண்டு வர தேவ ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடும். ஆகவே தேவன் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாக இருக்கிறார். சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு என்ன செய்யறாரோ உட்காரப்படுகிறவராக இருக்கிறார். யார் இதை செய்ய வல்லவர்? பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இப்படி செய்ய முடியாது. ஆனால் தேவாதி தேவனோ புழுதியில கிடக்கிற மனுஷரை, மற்றவர்களால மதிக்கப்படாதவர்களை, மற்றவர்களால தேடப்படாதவர்களை கூட ஆண்டவர் உயர்த்தி பிறப்புகளோடு ராஜாக்களோடு உட்காரப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் நன்றை கவனியுங்கள். இன்றைக்கு மனுஷன் தான் வாழ்க்கையில முன்னேற வேண்டும். இன்றைக்கு மனுஷன் நான் நல்லா இருக்கணும். இன்றைக்கு மனுஷன் என் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். இன்றைக்கு மனுஷன் என் குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கணும். இன்றைக்கு மனுஷன் நான் அப்படி இருக்கணும். இப்படி எல்லாம் பல விதத்திலே அவன் கற்பனை பண்ணுகிறான், யோசிக்கிறான், முயற்சி செய்கிறான், நாடுகிறான், தேடுகிறான், ஓடுகிறான். காலையிலிருந்து மாலை வரைக்கும் மனுஷன் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். எவ்ரி ஏர்லி மோர்னிங், ஒவ்வொரு அதிகாலை 5 மணி அளவில் வெளியில போவீர்கள் இருந்தால் அப்பா உலகம் எவ்வளவு பிஸியா இருக்குது பாருங்க. ஓடுது, வாகனங்கள் பறக்குது, ஓடுது, எல்லாம் என்ன மனுஷன் பறந்துட்டே இருக்கிறான், ஓடிட்டே இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? எதையோ மனுஷன் தேடிக்கொண்டே இருக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார், நாடிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அறிவானவர்களே, வாழ்க்கையில உயர வேண்டும், நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி மனுஷன் இதையெல்லாமோ தேடுகிறார். அது மாத்திரமில்ல, சிலருக்கு எந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு சிலருக்கு இல்ல பலருக்குள்ள பெரிய பொறுப்பம் இருக்குது. என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் செய்கிற இந்த தொழில் எப்படி இருக்கும், சோ அண்ட் சோ பல எண்ணங்கள் மனுஷனுடைய உள்ளத்திலே துடிக்குது எழும்புது, அல்லது இனி சம்பவிக்க போறவைகள் என்ன? இப்படி சொல்லும் பொழுது பழையற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்த, அவருடைய பேர் வந்து நேபுகாத்நேச்சர் சொல்லி சொல்லப்படுறது. அந்த தானியேல் கண்ட சிலையிலே தங்கமயமாக குறிக்கப்பட்ட அவ்வளவு பலம் பொருந்திய பராக்கிரமிக்க ராஜ்யமாகவும் ராஜாவாகவும் இருந்த அந்த நேபுகாத்நேச்சாருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, இனி சம்பவிக்க போறது என்ன என்கின்ற நினைவுகளோடு அவன் படுத்திருக்கும் பொழுதுதான் அவன் ஒரு சொப்பனத்தை கண்டார் என்று சொல்லியும், அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியான கொடுக்க தானியேல் என்கின்ற தீக்கதரிசி அழைக்கப்பட்டதையும் நாம் அறிவோமே. ஆகவே மனுஷன் இனி நடக்க போறது என்ன, என் வாழ்வில் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கெல்லாம் அறிந்து கொள்ளத்தான் மனுஷன் ஓடா ஓடுறான் தேர்றான். இதற்காக சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமோ, எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி, குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு சிலர் வந்து சாத்திர காலத்தில் போறார், சோதனை சொல்றதுல போறார், கையை கொடுக்கறான், காலை கொடுக்கறான், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறான், போறான், அவரெல்லாம் பார்த்துட்டு எதையெல்லாமோ சொல்றான். எதிர்காலம் எப்படி இருக்குன்றது சொல்லு, ஆனா அதை சொல்றவன் எதிர்காலமே எப்படி இருக்கும்னு சொல்லி அவருக்கு தெரியாது. எனக்கு அறிவார்களே, நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற ஒரே ஒருவர் நம்முடைய தேவாதி தேவன் மாத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நான் கண்டிப்பாகவும் கருத்தாக சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சோதனை பார்க்கிறது சாத்திரம் பார்க்கறதெல்லாம் தேவனுக்கு விரோதமான மிகப்பெரிய ஒரு பாவம் என்பது நாம் மறந்துடக்கூடாது. உலகத்தவர்கள் போல நாமும் சாத்திரம் பார்த்து அல்லது சோதனை காட்டத்தில் போய் இனி சம்பவிக்க போறது என்ன, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகளோட குடும்பம், பிள்ளைகளோட எதிர்காலம், குடும்பத்தின் எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லி சாத்திரக்காரர்களை சோதனைக்காரையும் தேடுவதும் தேட நினைக்கிறதும் தேவனுக்கு விரோதமான அப்பட்டமான பாவம் என்பதை அடிப்படையாக நம்முடைய மனதில் நாம் வைத்திருக்கப்படும். எனக்கு அறிவார்களே, எதிர்காலத்தை நாம் அறிந்து கொள்ள, இனி சம்பவிக்க போறவைகளை தெரிந்து கொள்ள தேவ பாதத்தை நாடுவோம், தேவனுடைய முகத்தை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். உன் வாழ்விலே நடக்க போற காரியங்களை அறிந்து கொள்ள தேவனிடத்திலே கேள். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள் இருக்கலாம், நாம போக வேண்டிய பாதை நமக்கு தெரியாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், சுற்றிலும் காரினுள் சூழ்ந்திருக்கிறது போல இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்வனும், நாம் தேவனை தேடி, தேவ சமூகத்தை தேடி, கர்த்தரிடத்தில் இருந்து நம்முடைய அடுத்த ஸ்டெப் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் முயற்சிப்போமாக இருந்தால், தேவன் தனக்கு பயந்தவர்களுக்கு தன் வழிகளை போதிக்கிறார் என்று வேத வசனம் சொல்றபடி நான் சொல்றேன் கேளுங்க. வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, தயவு செய்து உலகத்தவர்கள் போல நீங்களும் நானும் தீர்வு காண்றதுக்கு, சொல்யூஷனை காண்றதுக்கு நாடவோ ஓடவோ கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்விலே நெருக்கங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தாலும், தேவ சமூகத்தில் போய் நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம விசாரிக்கலாம். இப்படி சொல்லும்பொழுது என் மனதில் வார ஒரு காரியம், பழைய பாட்டிலே ஒரு பெண் இருந்தார், ஒரு பரிசுத்தவாட்டி ரபேக்கா. ஒரு கட்டத்தில் அவளுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம் பட்டா, கர்ப்பத்தில் ரெண்டு புள்ளிகள், ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கர்ப்பத்திலேயே மோது, இன்றைக்கும் மோதல் முடியல, தொடர்ந்துட்டே இருக்குது. அது வேறு, கர்ப்பத்தில் ரெண்டு பிள்ளைகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட போது இந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுது. ஆனா கர்ப்பத்திலே எப்படி இருந்தா, வெளியில வந்தா பிறகு எப்படி இருப்பாங்களோ, என்ன ஆகுமோ, ஏதோ என்று சொல்லி அவனோட மனசிலே வந்த குழப்பத்தினாலே அவள் என்ன செய்தாளாம், தேவ சமூகத்திலே போய் கர்த்தரிடத்திலே அவள் விசாரித்தாள் சொல்லி நான் பார்க்கிறோம். அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவளுக்கு தேவன் அந்த காரியங்களை குறித்து விளக்கம் கொடுத்ததும், அந்த காரியங்களை குறித்து தெளிவு கொடுத்ததையும் நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோமே. ஆகவே ரெபேக்கா தேடின அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள், கலக்கங்கள், குழப்பங்கள், கருகலான சூழ்நிலைகள் வரும் பொழுது, எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களை, இனி சம்பவிக்க போற காரியங்களை குறித்து நாம் தேவனிடத்தில் விசாரிக்கணும், ஆண்டவனிடத்தில் விசாரிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தை தேடணும். முடிந்தால் உபவாசம் போட்டு தேவ சமூகத்தை விட்ட நாடு தேடு, குறுக்கு வழிகளை தேடாத, தவறான வழிகளில போகாத, தவறான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காத, ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஆலோசனைகள் தேவனை தேடாத, உலக பிரகாரமாகவுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அவைகளுக்கு இடம் கொடுத்து உலகத்தவர்கள் போல நாமும் தேவனை விட்டு விலகி மனம் போல நாமும் போயிடாதபடி, மாமிசத்தில் நாம வாழ்ந்திராதபடி. பாருகையா, நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை வாழ வைக்க ஒரு தேவன் உண்டு, நம்மை வாழ வைக்கவே வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ குமாரன் உண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு உயிரோடு இருக்கிறார். மரித்தே நானாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று முழங்கினாரு. ஆகவே எதிர்காலத்து குறித்த காரியங்களை மனுஷனத்திலே தேடாமல் எதிர்காலத்துக்கு அடுத்த காரியங்களை கத்தடத்தில் நாம் தேடுவதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக பொருத்தமானது தேவையானது. வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குற தேவன், ஹி வில் கிரியேட் சம்திங். அவர் ஒரு காரியத்தை உண்டாக்க வல்லவர் என்பதை நீங்க மறக்க கூடாது. எனக்கு அவனிங்க இன்னைக்கு நம்முடைய புத்தியில நாம யோசிக்கிறோம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு நெருக்கடி வரும் பொழுது நம்ம புத்தியில யோசித்து இது எப்படி திருத்துறது, இது எப்படி சரிப்படுத்துறது, இது எப்படி மாத்துறது, இது எப்படி ஜெயிக்கிறது, இது என்ன மாதிரி, இது என்ன மாதிரி என்று நாம யோசித்து 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 நமக்கு அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்காத பட்சத்திலே, அதற்கு ஒரு பதில் கிடைக்காத பட்சத்திலே நம்ம ஃபெடப்பா போயிடுறோம். நான் சொல்றேன் கேளுங்க, நமக்கு தான் ஒரு நெருக்கடியை குறித்து யோசித்து யோசித்து தீர்வு காண முடியாமல் போயிடலாம். ஆனால் நாம ஆராதிக்கிற தேவனுக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற நெருக்கடியை தீர்க்கிறதுக்கு அவருக்கும் யோசித்து யோசித்து இயலாமல் போயிருமோ? இப்ப நாம என்ன செய்யணும்னா, நாமே நம்முடைய பிரச்சனைகளை சுமக்கிறோம், நாமே நம்முடைய வழிகளுக்கு தீர்வு காண விரும்புகிறோம், நாமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காண விரும்புகிறோம். அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தேவனை நம்முடைய வாழ்வில் எங்கே வைத்திருக்கிறோம், யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலும் பல பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். நெருக்கடி வந்தபோது, துன்பங்கள் வந்தபோது, கஷ்டங்கள் வந்தபோது, கைவிடப்பட்ட போது, மற்றவர்களால் மறக்கப்பட்ட போது அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி தேவனோடு நடந்து ஜெயித்திருக்கிறார்கள், சோதனைகளை சாதனைகளாக மாற்றி மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மனுஷங்களை நாம் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கும் போது, அவர்களுடைய வாழ்க்கையில் வராத பிரச்சனையா நம்முடைய வாழ்வில், அவர்கள் நெருக்கடிகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்வில் இருக்கிற நெருக்கடிகளுக்கு ஒரு விடுதலை தர முடியாதா என்ன? திரும்பவும் நான் சொல்றேன், தெளிவாகவே சொல்றேன், திட்டமாகவே சொல்றேன், வாழ்க்கையில இருக்கிற நெருக்கடிகளுக்கு தேவனிடத்துல பதிலை தேடு, வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களுக்கு ஆண்டவனிடத்திலிருந்து உதவியை நாடு, வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு விடிவு காண பதிலை காண தேவ சமூகத்திலே காத்திரு, காத்திரு. கத்தருக்கு காத்திருக்கவும் வெக்கப்பட்டு போவதில்லையே, அங்கும் இங்கும் ஓடாத, நீ நம்பிக்கையை விட்டு விடாத, உன் விசுவாசத்தை விட்டு விலகாத, மனுஷருடைய கருத்துகளுக்கும் மனுஷருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காத, தேவ சமூகத்தை நாடு, தேவ பாதத்தை நாடு, உனக்கு ஒரு தீர்வு தேவனுடைய கரத்தில் இருக்குது. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், நம்முடைய வாழ்வில இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு, ஒரு பதில் நம் தேவனுடைய கரத்திலே உண்டு உண்டு உண்டு. ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ பாதத்தை தேடி தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ வழிகளிலே நாம் நடப்பமாக இருந்தால் நம்மையும் தேவன் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. எனக்கு அறிவானவர்களே, இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கத்தை சாட நான் தொட்டுட்டு காரியத்துக்குள்ள போறேன். என்ன தெரியுமா, இந்த உலகத்து வாழ்க்கையிலேயே நான் உயர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் நம்முடைய எண்ணமுமாக இருந்திருக்கூட. நான் முதல் சொன்னது போல, நான் தேவன் என்ன உயர்த்தினாலும் அதனால தேவனுக்கு ஏதாவது மகிமையை நான் கொண்டு வர முடியுமா? உலக வாழ்விலே தேவன் என்ன உயர்த்தினாலும்
உலக பிரகாரமாக தேவன் என்னை நன்றாக வைத்திருந்தாலும் அல்லது நல்லா இருக்கிறாங்களே அப்படி சொல்லுவாங்களே, நம்ம நல்லா வச்சிருந்தாலும் அதனால தேவனுக்கு மகிமை நான் கொண்டு வர முடியுமா? அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா? அதனால தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? இதுதான் தேவ மனுஷனுடைய சிந்தனையாக இருக்கணும். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய நோக்கமாக இருக்கணும். ஏனென்றால் எல்லாரும் கண்ணு மூடுறது போல நீ கண்ணு மூடிடக்கூடாது. பட் நீ கண்ணு மூடும் பொழுது நம்பிக்கையோடு கண்ணு மூடணும். நீ மறிக்கும் பொழுது நம்பிக்கையோடு மறிக்கணும். இந்த உலகத்தில் கத்தாவே நான் உமக்காக வாழ்ந்தேன், நீ அழைக்கும் பொழுது இதோ நான் உம்மிடத்தில் வருகிறேன் அல்லது போனார். தேவனுடைய அழைப்பு வரும் பொழுது உலக பிரகாரமாக வாழ்ந்து கண்ணை போடும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு சலனம் வரும், நமக்குள்ளேயே ஒரு பயம் வரும். ஐயோ சாக போகிறேன், ஐயோ மரணம் நெருங்கிட்டது, ஐயோ எத்தனை இடங்களிலே நான் செய்யப்படுது செய்யாமட்டிருக்க, தேவனுக்கு பிரகாரம் தேவனுக்கு ஏற்றபடி வாழாமட்டிருக்க, தேவ காரியங்களை செய்யாமட்டிருக்கேன், ஐயோ. அந்த நேரத்தில் நாம அங்கலாய்த்து எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவனின் ஜனமே, தேவனுக்காக வாழ உடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம், யூ ஹேவ் டு மேக் எ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட் டு வாக் வித் நீ உள்ளத்தில் ஒரு சரியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனுக்கென்று வாழ ஒரு திடமான ஒரு முடிவை இவருடைய வாழ்விலே எடுக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார், அப்பொழுது நம்முடைய வழிகளிலே நம்முடைய பிரச்சனைகளே ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்துவார், நமக்கு ஆலோசனை தருவார். தேவன் தேவனாக இருக்கிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறார். ஆகவே அந்நாள் அவள் மன்றாடுகிற ஆண்டவரத்திலே ஜெபம் பண்றாள், ஆண்டவரே நீர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவாக இருக்கிறேன், சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிறப்புகளோடு உட்கார மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார் என்று அவள் ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனாலே ஆகும். இந்த சத்தியத்தை இன்றைக்கு கூட இருதயத்தில் வச்சு சுமந்து கொண்டு வீட்டு போங்க. உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனாலே கூடும். வாழ்விலே உயர்வதற்கு தேவ வழிகளை நாம் தேடி தேவ வார்த்தைகளை நிலைத்திருப்போம், கர்த்தர் நமக்குள்ளே செயல்படுவாராக. சரி, இப்படியாக நான் பார்க்கும் பொழுது யோசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே பலர் தேவனோடு வாழ்ந்து நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் கைவிடப்பட்ட நேரங்களிலும் மனுஷர்களால் மற்றவர்களாக மறக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனோடு வாழ்ந்து தேவ கரத்தாலே உயர்த்தப்பட்ட சிலரை பார்த்து நான் பரவசமடைகிறேன். சோ அவர்கள் மறித்தும் இன்றைக்கும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ அவர்களை பார்த்து நாமும் கொஞ்சம் பலப்பட்டால் தளவாக இருக்குமே என்கின்ற ஒரு பெரிய ஆசையோடு பெரிய ஒரு விருப்பத்தோடு இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நான் வண்ண வடிவை கொடுக்க முயற்சிக்க. எனக்கு அறிவான தேவனுடைய சிறுமை, உயர்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில் என்பதை மறந்துடாத. உன்னை நீ உயர்த்த முயற்சிப்பாயா இருந்தா கொஞ்சம் கவனம், கொஞ்சம் கவனம், முடிவு படுதாவார். அல்லது நமக்கு பிடித்த சில மனுஷர்களால் நாம் உயர்த்தப்படுறதுன்னு நாம் விரும்ப கூடாது. உயர்வு ப்ரமோஷன், உயர்வு தேவனிடத்திலிருந்து வரணும், மனுஷர்களால் அல்ல தேவனிடத்திலிருந்து வரணும். நல்லா கவனிங்க, தேவன் நம்மை உயர்த்துவாரு, ஆனா தேவன் நம்ம உயர்த்துவதற்கு we have to make a way, நாம் வழிகளை உண்டாக்கணும். நான் சொல்றேன், தேவன் நம்முடைய வாழ்விலே செயல்பட, தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்ய, தேவன் நம்ம உயர்த்த அல்லது புரிதல கிடைக்கிற நம்மை பிறப்புகளோடு ராஜாக்களோடு உட்கார பண்ண நாம தான் தேவனுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பொழுது தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யும். நெருக்கடிகள் வரும்பொழுது நாம எப்படி இருக்கிறோம், கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், துன்பங்கள் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், இப்படி நாம் பார்க்கும் பொழுது பைபிள சிலரை நாம் சீக்கிரமாக பார்த்து நாம் முடிப்போமே. உயர்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட போகுமே. ஆதியாகமம், எல்லாரும் திருப்பி கொடுக்க ஆதியாகமம் 41 அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து நான் பார்த்து நான் படித்துக் கொள்வோம் சில காரியம். ஆதியாகமம் 41 அதிகாரம் எடுத்துக்கொள்ள 39 இருந்து 44 வரைக்கும் நான் வாசிக்கு போமே. ஆதியாகமம் பின்பு
பார்வோன் ஜோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கிறவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் ஜோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக
தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கிறேன்
சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலக்கி அதை யோசேப்பின் கையிலே போட்டு
வெள்ளிய
வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சிறப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூவிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில்
ஒருவனும் உன்
உத்தரவில் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது.
காரணம் எப்படி இருக்குது? இதை படிக்கும் பொழுது இதை நான் கடைசியாக இதை யோசித்து இந்த காரியங்களை நினைத்து கடைசியாக நான் யோசித்த ஒரு காரியம் என்றால், இதெல்லாம் தேவ செயல் தான். பாருங்க, தற்செயல் அல்ல, இது தேவ செயல். ஆண்டவருடைய நாமத்தில், ஏனென்றால் இந்த உயர்வு, இப்படிப்பட்ட அவருடைய வாழ்வில் இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு அவன் தானாகவே ஏற்படுத்திக் கொண்டதில்லை. தேவனுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொண்டுவதற்கு அவன் வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து நான் பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. யோசேப்பு கனவுல நினைத்திருக்க மாட்டாரு, யோசேப்பு கனவுல நினைத்திருக்க மாட்டாரு, நான் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக இருப்பேன் சொல்லு. பார்வோன் அரண்மனைக்கே அதிகாரி. அது மட்டுமல்ல, தேசத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் உண்ட உத்தரவில்லாம ஒருவன் கையை காலையாவது அசைக்க கூடாது, எல்லாரும் திண்டனிட்டு பணியுங்கடா. இது எவ்வளவு பெரிய உயர்வு! கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கவனி. நேற்று வரை சிறைச்சாலையில கைதி, இன்றைக்கு தேசத்தின் அதிகார. நேற்று வரை மற்றவரால் மறக்கப்பட்டு போனவன் இன்றைக்கு எல்லாராலும் தேடப்படுகிறவன் ஆயிட்டான். சிறைச்சாலையில கிடைக்கும் பொழுது ஒருவரும் அவனை தேடையில்லை, ஒருவராவது அவனை பார்க்கவும் வரவில்லை. அவன் சோதனைகளே அவனை மறந்து விட்டார். எல்லோராலும் மறக்கப்பட்டு போய்விட்டான். எல்லாராலும் மறக்கப்பட்டு போனான் நேற்று, ஆனா இன்றைக்கோ எல்லாராலும் தேடப்படுகிறான் ஆயிட்டான். சிறைச்சாலையில இருக்க ஒருவனும் அவன் முகத்தை பார்க்கறதுக்கு அவனை தேடி ஒருவரும் போனதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு அரண்மனைக்கு பார்வோன் அரண்மனைக்கு அதிகாரியாகி தேசத்துக்கு அதிகாரியாகி விட்ட பிற்பாடு இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் அவன் முக தரிசனத்தை தேடுவதற்கு முந்திக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? இது தேவனுடைய செயல். என கரிமானவர்களே, இப்படியாக தன்னை தேவன் உயர்த்துவதற்கு யோசேப்பு தன் வாழ்க்கையிலே தேவனுக்கு வழியமைத்து கொடுத்தார். அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்விலே நெருக்கப்பட்ட போது, அவருடைய வாழ்விலே நெருக்கப்பட்ட போது, தன் சகோதரர்களாலே அவன் நெருக்கப்பட்ட போது, அவன் தன் சகோதரர்களை கூட மறக்கப்பட்ட போதும் கூட அவன் எப்படி பிஹேவ் பண்ணிருக்கான் என்பதுதான் முக்கியம். பாரு, ஒரு தேவ மனுஷனுடைய சாயல் அவருடைய செயல்களிலே, அவருடைய குணங்களிலே வெளிப்படணும். பாரு, so we have to reveal the nature of God through our life to the people who do not know about Christ. நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகளினாலே, நம்முடைய வாழ்க்கையின் நடத்தையினாலே, நம்முடைய வாழ்க்கை செயலினாலே கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவன் தான் ஒரு மெய்யான கிறிஸ்தவம். பாருங்க, அவர்களுடைய வாழ்விலே நிச்சயமாக தேவனுடைய கரம் செயல்படும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. தேவனுடைய குணாதிசயங்களை, தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்விலே தேவனுடைய கரம் நிச்சயமாகவே செயல்பட்டே ஆகும். அதை எவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக ஆண்டவர் நியமித்த போது அதை எவராலும் தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் தேவன் நினைத்தது நடைபெற்றே ஆகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. எனக்கு அறிவானவர்களே, என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்குது? முதல் நாள் அங்கே சிறைச்சாலையிலே கடந்த வாரம் சிறைச்சாலையிலே அங்கே இருந்த ரெண்டு பேர், ஒருதன் சுயம்பாய்களின் தலைவன், மற்றவன் பானபாத்திரன். பார்வோனுக்கு பாத்திரம் திராட்சரசம் எடுத்து கொடுக்கிற ஒருத்த பாடப்பாத்திரக்காரனுக்கு தலைவர், மற்றவன் சுயம் பாய்களின் தலைவர். சுயம் பாய்கள் என்ன தெரியுமோ, இந்த சாப்பாடுகள் அவருக்கு பார்வனுடைய அரண்மனைக்கு வரவேண்டிய சாப்பாடு ஃபுட் வெரைட்டி எல்லாவற்றையும் விசாரித்து அன்றன்றாடிக்கு அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் அரண்மனைக்கு பார்வனுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு சுயம் பாய்களின் தலைவன் அவன். இவன் பான பாத்திரக்காரனுக்கு தலைவர், ரெண்டு பேரும் லீடர்ஸ் பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரே இரவுல ரெண்டு பேரும் கனவு கண்டிருக்காங்க, ஒரே விதமான கனவு. ஆகவே சொப்பனத்தினால ரெண்டு பேரும் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது அதே சிறைச்சாலையில இருந்த யோசிப்பு கேட்டா, என்ன உங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சிலர் என்ன பலருடைய முகம் என்ன நமக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதை வெளிப்படுத்தும். இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியப்படுவாங்க. நாம எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு அளவுக்கு நம்ம முகம் வெளிப்படுத்த பாருங்க. யோசிப்பு அவங்க ரெண்டு பேரும் முகமும் கலங்கி இருக்கிறத பார்த்து கேட்டா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க இன்னைக்கு. சில நேரத்தில் நாமனுக்கு என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் வரும் காரியம் என்ன பிறகு ஒரு மாதிரி இருக்கீங்க, அதுக்கப்புறம் நாம அவருக்கு ஆரம்பிப்போம் காரியத்தை. சரி போக்கிட்டு காரியம் கேட்கிற என்ன ஒரு அவன் சொன்னா, சொப்பனை கண்டிருக்கிறோம் ஆகவேதான். அவன் சொன்னா, சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கடா, சொப்பனத்துக்கு என்ன விளக்கம் கொண்டிருக்க தேவன் அல்லவா, என்னத்தை சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னா. அவர் ரெண்டு பேரும் சொப்பனத்தை சொன்ன போது அவர் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக சொப்படுத்தக்கூடிய விளக்கத்தை சொன்னார். ஒருதனுக்கு சாதகமா இருந்தது, ஒருதனுக்கு பாதகமா இருந்தது. பான பாத்திரக்காரனுக்கு சாதகமாக கடவு வந்து பலிச்சது. மூன்று நாளைக்கு பிற்பாடு உன் தலையை உயர்த்தி உன் பழைய இடத்துல வைப்பார் பார்க்கணும். மற்றொரு பிரச்சனை, மூன்று நாளைக்குள்ள உன் தலையெல்லாம் போகுது, நீ ஆல் அவுட். ரெண்டு பேருக்கும் அவன் சொன்ன மாதிரியே மூன்றாம் நாள் என்ன நடந்து தெரியுமோ, பார்வோன் பிறந்த நாள் வந்திருக்குது, ஜனநாள் வந்திருக்குது, பர்த்டே வந்திருக்கு. அந்த பர்த்டே அன்றைக்கு பார்வோன் பானபாத்திரக்காரன் அழைத்து அவனை மன்னித்து திரும்பவும் அவனை வைத்த இடத்திலே அந்த பானபாத்திரத்தை கொடுக்கிறதுக்கு வச்சான. அடுத்தவன் குற்றவாளியாக காட்டப்பட்டபடியா சுயம்பாய்கள் தலைவனை தூக்கில போட சொல்லி சொன்னார். ஆகவே இல்ல கவனிங்க, ரெண்டு பேருக்கும் கனவுக்குரிய சொப்பனத்தை சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை அரு யோசேப் சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னா, அதான் என் நெஞ்ச நிகழ வைத்த காரியம். அவன் சொன்னா, பான பாத்திரக்கு பார்த்து சொன்னா, ஏய் நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கோ, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைச்சுக்கோ, நான் குற்றம் இல்லாதவன், நான் செய்யாத குற்றத்துக்காக நான் செய்யாத பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறேன். நான் எந்த குற்றமும் செய்யல, ஆனா இந்த சிறைச்சாலையை கிடந்து அவதிப்படுற, நீ கொஞ்சம் என்ன நினைச்சுக்கொள்ளு. நீ பான பாத்திரக்கண்ணாக வந்து பார்வோட சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது என்னை நினைச்சுக்கொள், என்னை மறந்துடாத அப்படின்னு சொன்ன. ஏன்னா ஓமேண்டா ஓமேண்டா மூண்டா நாத்து அதே இடத்துல சொன்ன, யார் யோசிப்பு சொன்ன பொழுது சொப்பனத்துக்குரிய காரியம் நடந்து பான பாத்திரக்காரன் பார்வனுடைய பொசிஷனுக்கு பார்வனுடைய கைகளிலே பாத்திரம் கொடுத்து பழைய வேலைக்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் கடந்துட்டு நடந்துட்டு தெரியுமோ, இந்த பானபாத்திரக்கார யோசிப்ப மறந்தே போயிட்டான் பாரு. நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளப்பா ஓமண்டா. அவன் கையில பார்வோட பானபாத்திரம் வந்த போதும் யோசிப்ப மறந்துட்டான். ரெண்டு வருடம் கிட்டத்தட்ட போய்கிட்டே இருக்கு. நான் சொல்ற கேளுங்க, பானுபாத்திரக்காரன் யோசிப்பு மறந்தானே ஒழிய தேவாதி தேவன் யோசிப்பு மறக்கல பாரு. ஹலோ, பானுபாத்திரக்காரன் யோசிப்ப மறந்துட்டான், அவன் செய்த நன்மை அவன் செய்த உதவியை மறந்துட்டான். ஆனா தேவாதி தேவனோ யோசிப்பு மறக்கவே இல்லை பாரு. இந்த சாயங்கால வேளையில நான் உனக்கு சொல்றேன், நீ பலருக்கு நன்மை செய்திருக்கலாம், பலருக்கு உதவி செய்திருக்கலாம். நீ நன்மை செய்தவர்கள் நீ உதவி செய்தவர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம். அதை குறித்து நீ கவலைப்படாது. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, தேவாதி தேவன் உன்னை நினைத்திருக்கிறார் பாருங்க. நீ செய்த நன்மைகளும் நீ செய்த உதவிகளும் நீ செய்த கிரியைகளும் தேவ சமூகத்தில் இருக்கிறது. கொன்னிலேக்கு ஆண்டவர் சொன்னா தெரியுமா, தேவதூதனுமாக நீ செய்த தான தர்மங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து எட்டி இருக்குது. ஆகவே நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய நாமத்து நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்தீர்களோ, நல்ல உள்ளத்தோடு எல்லாம் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்வீங்களோ அவைகள் செய்யப்பட்ட நபர்களால் மறக்கப்பட்டாலும் மறுதளிக்கப்படுறதாலும் தேவாதி தேவனால ஒன்றும் மறக்கப்படுவதே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனால் அந்த நாள் வரும்பொழுது, அந்த நேரம் வரும்பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எனக்கு அருமானவர்களே, எனக்கு அருமானவர்களே, காலம் ஒன்று உண்டு, நேரம் ஒன்று உண்டு. நாம் செய்த அனைத்து நன்மைக்கும் நாம் தக்க பலனை நாம் ஒரு நாளைக்கு அடைவோம். ஆகவேதான் சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லோரும் தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சோர்ந்து போடாது. நன்மை செய்து மற்றவர்கள் மறந்து போனாலும் நீ அதை குறித்து கவலைப்படாது. ஏனென்றால் மற்றவர்கள் உன்னை நினைக்க வேண்டும் என்கின்ற நினைவோடு நாம் செய்கிற நன்மைகள் தேவ சமூகத்தில் போய் சேராது. ஆனால் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம், கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் செய்கிற நன்மைகள் தேவனாலே ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. நீயும் நானும் தேவனாலே மறக்கப்படுவதே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களால நாம மறக்கப்பட்டு போனாலும் தேவாதி தேவன் நம்மை ஒருபோதும் மறக்கிறதே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கேன். பெத்த பிள்ளைய தாய் மறக்க மாட்டாள் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய உன்னையும் என்னையும் நான் சொல்றேன் கேளுங்க. தேவன் உள்ளக்கான கர்த்தர் சமூக சொல்றேன், உன்னையும் என்னையும் தேவன் ஒருபோதும் மறப்பதே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறவாத ஒரு தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமானவர்களே, நாம தான் அடிக்கடி அவரை மறந்து போறோம் பாருங்க. நாம தான் அடிக்கடி அவரை மறந்து போனா, ஆனா அவர் ஒருபோதும் நம்மை மறக்கிறதே இல்லை. கர்த்தருடைய நாம் நினைவாகவே இருக்கிற ஒரு தேவாதி தேவன் நமக்கு உண்டு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறந்து போனால் தேவன் அவரை மறக்கவில்லை. நேரம் வந்தபோது என்ன நடந்தது தெரியுமா? இவன் மறந்து போனான். யோசேப்பை அதிகாரியாக மாற்றுவதற்காக என்னவோ பார்வனுக்கு ஒரு சொப்பனம், அவன் கண்ட சொப்பனங்களினாலே அவன் திகைத்து போனான். தேசத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் யோசியரையும் கூப்பிட்டா, ஏய் சொல்லுங்கடா, என் கனவுக்கு அர்த்தம் என்ன, என் சொப்பனத்துக்கு விளக்கம் என்ன சொல்லுங்கடா. அவங்களோ தடுபாரா, ஒருத்தனாலும் பார்வோட சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கூட கூற அது முடியலை. ஏன் தெரியுமா? சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது தேவன் அல்லவோ? யோசிப்பு அதை சொல்ல பாருங்க. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவள் சில பேர் என்ன கேட்பாங்க, சொப்பனத்தை சொல்லிட்டு, பாஸ்டர் நான் ஒரு கனவு கண்டேன், இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் கொஞ்சம் யோசிப்பு. ஏன் தெரியுமா? சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது யாரு? தேவன். ஆகவே தேவனத்திலிருந்து வந்த சொப்பனமாக இருந்தா தேவனத்துக்குரிய விளக்கத்தை தருவார் என்பதை நான் கொடுக்கிற விளக்கம். ஏனென்றால் சொப்பனங்களினாலே நம்மை கலங்கடித்துக் கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. சொப்பனங்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு தருவார். அந்த நோக்கத்தை நமக்கு அவரே வெளிப்படுத்துவார். அப்படி இல்லாத பட்சத்திலே அதற்கு வேறு சில நபர் மூலமாகவும் ஆண்டவர் நமக்கு அதை விளக்கம் கொடுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவர் தேவாதி தேவன். இதை சரியாக யோசேப்பு அறிந்திருந்தார். ஆகவே பார்வோனுக்கு இப்ப சொப்பனம் வந்துடுது. மந்திரவாதிகளாலும் யோசியர்களாலும் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியல. இப்பதான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு விட்ட மிஸ்டேக் இப்பதான் ஞாபகம் வருது. போய் சொல்றான் படத்துல, ஐயா நான் விட்ட தவறு இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அங்க நிலவரையில சிறையில ஒருத்தக இருக்கிறான், ஒரு ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க, அவன் உங்களுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பான், அவன் தான் என் சொப்பனத்துக்கு கூப்பிடுங்க. அப்ப என்ன செய்யறான் பார்வோன்? ஆள் அனுப்புற, ஆளை கூட்டிடுவான். 41 அதிகாரத்தில்
இருந்து
நிலவரையில் இருந்து கொண்டு வந்தாங்க.
அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான்.
நடந்திருக்கு பாருங்க, நிலவரையில கிடக்கிறான், கிளறல கிடக்கிறான், இருட்டறையில கிடக்கிறான். குற்றம் இல்லாத ஒருதல் குற்றவாளிய போல நிலவரையில கிடக்கிறான். உலகம் அவனை குற்றவாளியாக, தேவ பார்வையிலே அவன் குற்றமற்றவன், ஆனால் உலகத்தின் பார்வையிலேயோ அவன் குற்றவாளி. நில செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சு கிடக்கிறாப்பார். இப்ப அழைப்பு வருகிறது எங்க தெரியுமோ? அரண்மனையில இருந்து சிறைச்சாலையில இருக்கிற ஒரு நபருக்கு அழைப்பு வருது. சிந்திச்சுப்பார். அரண்மனையில இருந்து சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு நபருக்கு அழைப்பு வருது.
அப்பொழுது என்ன நடக்குது பாருங்க, உடனே யோசேப்பு எழும்பி அப்பதான் என்ன செய்ய தெரியுமா, சேவடுகிறார், சவரம் படிக்கொண்டு சிறைச்சால வஸ்திரத்தை மாறுது எல்லாம் பாரு, மாறுது வாழ்க்கையே மாறுது. சிறையில இருக்கும்பொழுது சேவடுக்கல சிறைச்சால வஸ்திரத்தோட கிடக்கிறா கிடக்கிறா. அப்ப அழைப்பு பார்வனத்திலிருந்து வந்தபோது பார்வனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதற்காக அவன் வேக வேகமாக சேவெடுத்து சிறைச்சால வஸ்திரத்தை எல்லாத்தையும் மாத்திட்டு டைரக்டாக எங்க போறான், அரண்மனைக்கு போறான். அல்ல கபடிங்க, சிறைச்சாலையில இருந்து எங்க போறான், அரண்மனைக்கு போறான். அழைப்பு வர்றது பார்வனத்திலிருந்து, ஐயா வா வாரா. எங்க யோசேப்பு வாரா பார்வனத்துல. என்ன கபடிங்க, என்ன கவனிங்க, நான் அப்போது சொன்னது போல நேற்று வரை யோசேப்பு சிறைச்சாலையிலே குற்றவாளி கைதி, இன்றைக்கோ அரண்மனைக்கு அதிகாரி. வாட் எ கிரேட் சேஞ்ச் வித் இன் ஒன் டே. அல்ல கவனிங்க, ஒரே நாளில ஒரு மனிதனுடைய எவ்வளவு பெரிய மாற்றம், ஒரே நாளில ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்வு. நான் என்ன கேட்டீங்களா இருந்தா, யோசேப்பு நினைத்தே பார்த்திருக்க மாட்டான். இன்றைக்கு பார்வனத்திலிருந்து அழைப்பு வரும், இன்றைக்கு நான் அவனுடைய அரண்மனைக்கு போவேன், இன்றைக்கு பார்வனை தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார் என்றெல்லாம் யோசேப்பு கனவுல நினைத்திருக்க மாட்டான். ஆனா அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்தது, அது பார்வனத்தின் ஊடாக வந்தது. அவர் என்ன செய்தான், அவனமாக எழும்பி திருத்தம் மாத்திக்கொண்டு சரி சரி சவரம் பண்ணிக்கொண்டு அறுபடிக்கு போறாரு. சரிப்பா, எனக்கு யோசித்து பாரு, ஒரே நாளில ஒரு மனுஷனுடைய வாழ்வில் தேவன் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க. இந்த தேவன் உன்னுடைய வாழ்விலும் ஏன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, ஏன் உன் சிறையிருப்பு திருப்ப முடியாது, உன் எதிர்காலத்தை ஏன் மாற்ற முடியாது, உன் ஜீவத்தில் ஏன் ஒரு திருப்பத்தை கொண்டு வர முடியாது, மாறாத நோய்களை ஏன் மாற்ற முடியாது, மாறாத சுபாவங்களை ஏன் மாற்ற முடியாது, விடைகாண முடியாத காரியங்களுக்கு ஏன் விடைதர முடியாது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை பாரு. இதை நாம நம்பணும், இதை நாம நம்பணும். கரிமானவர்களே, சிறைச்சாலையில் இருந்து அரண்மனைக்கு போற இதை படி ஒரு பிரசங்கி புஸ்தகம் 4:14 பிரசங்கி 4:14 படி. பிரசங்கி 4:14 என்ன சொல்லுது, எல்லாருக்கு பிரசங்கி 4:14.
அரசாள சிறைச்சாலிலிருந்து புறப்பட்டு வருவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு.
நல்லா கவனிங்க, அரசாள சிறைச்சாலிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அந்த வசனம் யோசேப்போட வாழ்வில தத்ரூபமாக நிறைவேறுது பாரு. அரசாள சிறைச்சாலிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, சிறையில இருந்து டைரக்டாக அரண்மனைக்கு போறான் பாருங்க, தேசத்தை ஆளுகை செய்யறதுக்கு. இது எல்லாம் எப்படி, இது தேவனால உண்டான காரியம். இதைத்தான சொல்லி, இது தேவனுடைய செயல். ஆகவே உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனாலே கூடும். தாழ்ந்த நிலைமையில இருந்த யோசேப்பை உயர்ந்த நிலைமை கொண்டு வந்த தேவ செயல், தேவ கரம் இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய கரம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது, இன்றைக்கும் தேவனுடைய கரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்ன கரிமான தேவ ஜனமே, உடைய வாழ்வும் தாழ்வும் என்னுடைய வாழ்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில் இருக்குது என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து ஆண்டவுடைய கரம் நம்முடைய வாழ்விலே செயல்பட, தேவ செயல் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட, நம்முடைய வாழ்விலே நம்ம வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை பாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்ற வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறட்டுமே. கர்த்தருடைய நாமத்தை பயப்படு. ஆகவே ஒரே நாளிலே சிறைச்சாலையில இருந்து அவர் அரண்மனைக்கு போனான், ஒரே நாளிலே அவருடைய வாழ்விலே எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை கொண்டு வர யோசேப்பு ஆராதித்து பயந்து நடந்த தேவாதி தேவன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். என்ன கேட்டீங்களா இருந்தா, என்ன கேட்டீங்களா இருந்தால், அகார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், பொத்திபாரின் மனைவியின் காரியத்தில் யோசேப்பு தவறியிருப்பாராக இருந்தா, எகிப்து தேசத்தின் அதிகாரியாக தேவன் அவரை கொண்டு போவது கூடாத காரியமாக இருந்திருக்கும் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். சோ சோதனைகளை சாதனைகளாக மாற்றி சரித்திரம் படைத்திருக்க தேவ மனிதர்கள் நமக்கு மறித்து விண்டைக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறார். சத்தியம் ஒரு காலம் ஃபெயிலியராக நான் சொல்ல வர காரியம் என்றால், ஒரே நாளில சிறைச்சாலை இருந்தவனை அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றினார் ஆண்டவர். ஆகவே உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனாலே கூட உன்னுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய முடியும். இதை நீ நம்பணும், இதை நீ விசுவாசிக்கணும். ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசிப்பு தேவனுக்கு பயந்து அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தபடியால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொடுத்தார். அன்றைக்கு அவன் கண்ட மாதிரி வாழ்ந்திருந்தால், அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவனாக இருந்திருந்தால் தேவனாலே இந்த உயர்வு வந்திருக்கவே வந்திருக்காது. அவன் சோதனைகள் வந்த போதும், நெருக்கடிகள் வந்த போதும், சகோதரர்களால் வந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவன் பொறுத்து கொண்டு அவன் தேவ சாயலை தான் வெளிப்படுத்தி இருக்கிறான். போன பிறகு வந்த ஒரு போதர் இதை குறித்து மன்னித்து மறந்தான் போதித்திருக்க அருமானவர்களை அவருடைய சுபாவங்கள் எடுத்து பேசுறது டொபிக் போறோம். என்ன கவனிங்க, அவனுடைய வாழ்விலே தேவ சாயலை அவன் வெளிப்படுத்தினபடியால் தேவ கரம் அவருடைய வாழ்விலே செயற்பட்டு தாழ்ந்த நிலம்பிருந்து அவனை உயர்ந்த நிலைமை கொண்டு வந்து நானும் அடித்து சொல்வேன். நாமும் நம்முடைய வாழ்விலே தேவ சாயலை வெளிப்படுத்தினால், நெருக்கடிகள் வரும் பொழுது, மற்றவர்களால் கைவிடப்படும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்விலே தேவ சாயலை நாம் வெளிப்படுத்துவோமாக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக இருப்போமாக இருந்தால், யோசேப்பை ஒரே நாளிலே உயர்த்தி தேசத்தின் அதிகாரியாக மாற்றின தேவர் நம்மையும் உயர்த்தி அவர் மகள அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயபடாத ஸ்தோத்திரம். படிங்க 1 பேதுரு 5 அதிகாரம், 1 பேதுரு 5 அதிகாரம் 5 ஆறாம் வசனத்தை என்ன சொல்லுது பாருங்க. பேதர் என்ன சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 5 அதிகாரம் 5:6.
அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள்.
சரி,
நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கீழ்ப்படி நிற்கிறார்.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார்.
ஆகையால் பொறுமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார், தாழ்வு உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகையால்
ஏற்ற காலத்தில்
தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு
அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
எப்படி இருக்கு? ஏற்ற காலத்தில், ஏற்ற ஒரு காலம், யோசேப்புக்கு ஒரு காலத்தை தேவன் குறித்திருந்தார். ஹலோ, யோசேப்பு உபத்திரப்பட வேண்டிய காலம் உண்டு, அவன் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு நேரமும் உண்டு. இவைகள் தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதை தேவன், இதை யோசேப்பு அறிந்திருந்தான். ஆகவே உபத்திரப்பட்டு நிலவரையிலே அவன் என்ன சிறைச்சாலை கம்பிகளுக்குள்ளே கிடந்த போதும் தேவன் தன்னை வாழ வைப்பார் என்று தேவ சுபாவங்களை, தெய்வீக குணலட்சணங்களை அவன் வெளிப்படுத்திக் கொண்டு இருந்தபடியால் தேவன் அவனை ஏற்றபடி ஏற்ற காலத்திலே அவனை உயர்த்தினான். சொல்லி பாருங்க, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. யார் அந்த உங்கள்? நீங்களும் நானும் தானே ரட்சிக்கப்பட்டு. ஏற்ற காலம், there is a time for everything, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட தேவ சாயலை நாம் வெளிப்படுத்தணும். தேவன் நம்முடைய வாழ்விலே செயல்பட நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். நெருக்கடிகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், மற்றவர்களால் கைவிடப்பட்டாலும், என்ன காரணமாக நாம் தேவ வழிகளில் நடந்தால் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே செயல்படுறதை எவராலும் தடுக்கவே முடியாது. நம்மை தேவன் உயர்த்தி அவர் ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமூட்டாரு. சோ யோசேப்பை தேவன் சிறைச்சாலையிலிருந்து, ஒரே நாளிலே சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு அவர் கொண்டு போனார் சொல்லி பார்க்கிறோம். சோ நேற்று வரை அவன் குற்றவாளி, இன்றைக்கு தேசத்தின் அதிகாரி. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் தேவனாலே கூடும். ஆண்டவர் நாமத்துக்கு. இன்னொரு நபர் நாம் சீக்கிரம் பார்க்கிறோம், 5 பேராவது பாப்போம். சீக்கிரம் யோபும் புஸ்தகத்துக்கு வாங்க, 1 அதிகாரம் சீக்கிரம் வாங்க. யோபும் புஸ்தகம் 1 அதிகாரம், அங்கே யோபுட வாழ்வை நாம் அறிந்திருக்கிறோமே. என கரிமானவர்களே, நீதிமான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உள்ளவருமான அவனை போல பூமியில ஒருத்தனும் இல்லைன்னு தேவனை அவனை கொடுத்து சாட்சி கொடுத்த மிகப்பெரிய ஒரு நீதிமான். உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை. அந்த நாட்களில சபை இருக்கவில்லை. அந்த நாட்களில இன்றைக்கு நமக்கு இருக்கிற வேத அறிவு தெளிவு அவனுக்கு இல்லை. தேவகுமாரன் அந்த காலத்தில் வெளிப்படவில்லை. ஆனால் அவன் தேவனத்தில் உறுதியாக இருந்திருக்கிறான், உத்தமனாக வாழ்ந்திருக்கிறான். ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை. சோ உத்தமனாக அவன் வாழ்ந்தபடியால் தான் அவனுடைய வாழ்வில் இவ்வளவு உபத்திரவம் என்று சத்தியம்படி உங்களுக்கு சொல்றேன். கேளுங்க, அவர் உத்தமனாக வாழ்ந்தபடியால் தான் அவருடைய வாழ்விலே இவ்வளவு உபத்திரவம். அப்படியானால் உத்தமமாக வாழ்ந்தால் உபத்திரவம் தானா முடிவேண்டும் என்பதை நாம் நினைத்திடக்கூடாது. எனக்கு அறிமானங்களே, அவருடைய உத்தமம் சோதிக்கப்பட்டது பிசாசினால். ஆனால் அவன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தபடியால் அவன் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டான் சொல்லி நாம பார்க்கிறோம். அவன் நெருக்கடிகள் வந்தபோது அவனுடைய வாழ்விலே ஏற்பட்ட துக்ககரமான செயல்கள், அவன் வாழ்விலே ஏற்பட்ட கஷ்ட துக்க துன்பமான நேரத்திலே அவன் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவ வழிகளை விட்டு விலகி அவன் வாழ்ந்திருப்பானாக இருந்திருந்தால் கவனிங்க, யோபுவை தேவன் இரட்டிப்பாக ஆசீர்வதித்திருக்கவே முடியாது. அவருடைய வாழ்விலே நடந்த எவ்வளவு பிரச்சனைகள் நெருக்கடி ஒரு நாளைக்குள்ள ஒரு வித்தின் வண்டே ஒரு நாளைக்குள்ள பட்டபட்டு தீய செய்திகள் துக்க செய்திகள் ஒன்றுக்கு பின்னா ஒன்றாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக ஒரே நாளில ஒவ்வொரு துக்க செய்தியும் ஒருத்தமா சொல்றான். எருதுகளையும் காலை எருதைகளையும் கழுதைகளையும் சபையர் அழித்து போட்டார்கள். கொஞ்சம் தள்ளி நில்லு வார ஆடுகளையும் வேதாக்களையும் அக்னி இறங்கி சுட்டெரித்து போடுது. அப்படியா, கொஞ்சம் தள்ளி நெல்லு. அடுத்தவமாறா என்ன சொல்லு, ஒட்டகங்களை கழுதையர் ஓட்டிக்கொண்டு போய்விடு. அப்படியா, கொஞ்சம் தள்ளி நெல்லு. அடுத்தவாற என்ன சொல்லு, பெரிய காட்டடித்து கொஞ்ச நாளைக்கு போது அடிச்சுது 15-20 நிமிஷம் அடிச்ச காத்துல சுழண்டு போய் கிடக்குது. மரங்கள் எல்லாம் வேரோடு புடுங்கிட்டு போய் கிடக்கு, பார்க்க ஆச்சரியமா. பெரிய பெரிய ரெண்டு பேர் கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிக்காத மரம் எல்லாம் தொப்போடு சரிஞ்சு வேரோட கிடக்கிறத பாக்குறது ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு நீட்டி நிமிந்து கம்பீரமாக நின்ற மரங்கள்லாம் ஒரு கொஞ்ச நேரம் காத்துக்கு வேரோட பிடிங்கி சாஞ்சு போய் கிடக்கு பாரு. நான் கேக்குறேன், எவ்வளவு மரங்கள் நிக்குது, ஆனா சில மரங்கள் மாத்திரம் வேரோட சாஞ்சு போய் கிடக்குது. என்ன காரணம், ஒரே காத்து தான் எல்லாரும் அடிச்சிருக்கு. ஆனா சில மரங்கள் வேரோடு விழுந்திருக்குது, ஆனா சில மரம் இப்பயும் கம்பீரமா இருக்கு. என்ன காரணம், அதானே என்ன காரணம், வேர் ஆழமாக நின்ற மரங்கள் எல்லாம் கம்பீரமாக நிக்குது. நீ அடி பாப்போம், நான் நிப்பேன். என்ன சுலகத்தை அடிக்கட்டு, நிக்கிறேன். வேர் ஆழமாக இருக்குது. இந்த வேர் ரொம்ப கம்மியாக இருந்த மரங்கள் எல்லாம் மேல உயரமாக இருந்தது, நல்ல தொக்க இருந்தது, ஆனா காத்தடிச்சது வேரோடு புடுங்கிடு பப்பனு விழுந்து. அடே, இந்த மரம் விழுந்திருக்குது, இவ்வளவு பெரிய மரம், இவ்வளவு தொக்கையான மரம், இது போல. ஆமா, ஏன் தெரியுமா, அந்த மரத்துல வேர் ஆழமாக இல்லாதபடியால அதுல வெயிட்ட தாங்க முடியாமல் காத்தடிக்க தொப்பன்னு விழுந்து. பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, அதான் சொல்ற கேளுங்க. என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் பார் இல்ல அதிகாரி இல்ல. என்ன சொல்றேன்னு சொன்னா, அடிச்ச காத்துக்கு ஈடு கொடுக்கத்தக்க அளவுக்கு அந்த மரங்களுக்கு வேருடைய ஆழம் போதல். நான் சொல்லுவேன், இன்னைக்கு சிலருடைய வாழ்வில் அடிக்கிற காத்துகள் இருக்குது, அடிக்கிற பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அநேகர் என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, விழுந்து போறாங்க. ஏன் தெரியுமா, அவங்களோட வேர் சரியாக ஆழமா. சத்தியத்தில தேவ வசனத்தில ஆழமாக வேறுபட்டிருக்கிற எந்த ஒரு தேவனுடைய மனுஷனையும் மனுஷையும் என்ன காத்தடிச்சாலும் என்ன புயல் அடிச்சாலும் அவன் நிமிர்ந்து நிற்பான். ஏன் தெரியுமோ, அவனுடைய பேர் ஆழமாக நிற்கிறது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவருடைய பேர் ஆழமாக ஆழமாக வேரூண்டி இருக்கிறபடியால் அது கம்பீரமாக நிமிர்ந்திருக்கிறது. யோபுடைய வாழ்வில் அடிச்சது காத்து, அடிச்சது புயல், ஒன்றுக்கு பின் ஒன்றாக அநேக துக்க செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் பறிச்சு போயிட்டாங்க, இருந்த சொத்தெல்லாம் போயிட்டது. என்ன கவனிங்க, யோபு நினைச்சு பார்த்திருப்பாரா, இன்றைக்கு அந்த வாழ்வில் இப்படி எல்லாம் சம்பவிக்கும் என்று யோபு நினைத்திருக்கவே மாட்டான், கற்பனையிலே பார்த்திருக்க மாட்டான். வித்தின் வண்டே ஒரே நாளிலே எல்லா சொத்து ஆடு மாடு எல்லா சொத்தும் அழிஞ்சு போகும் மட்டுமல்ல, என் பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நாளிலே மறித்து போவார்கள் சொல்லி யோபு கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க மாட்டான். ஆனா ஒரே நாளில் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் அவருடைய வேறாளமாக இருந்தபடியா அவர் நிமிந்திருக்கிறார். கடைசியாக இன்னும் ஒருபடி போய் மேலே பிசாசு, இரண்டாவது கட்டமாக தலையில் இருந்து கால்வர் கொடிய பருக்கள் பொக்கலங்கள் பைபிள் சொல்லுது ஊட்டி எடுத்து சுரண்டி கொண்டிருந்தன. அத்தப்பிட்ட தெரியுமோ, அத்தப்பிட்ட தெரியுமோ, கையால சொரிஞ்சு 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 களைச்சு போச்சு. இப்ப ஓட்டி எடுத்து சொறான், சொறியத்திலேயும் ஒரு சுகம் இருக்கு தெரியுமா. அவர் சில பேர் கடிச்ச சொறிச்சாத்தான், யோபு இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் சொறிஞ்சு சொறிஞ்சு பார்த்து களைச்சு போய் கடைசியில ஒட்டி எடுத்து. நேற்று வரை சுகவாளி, இன்றைக்கு வியாதிகார். Can you imagine that? நேற்று வரைக்கும் யோபுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சுகமாக இருந்த, நல்லா இருந்த, இன்றைக்கு பார்த்தா திடீரென்று வியாதிகாரனா மாறிட்டான். எத்தனை பேர் நான் பார்க்கிறோம். நேற்று வரை நல்லா இருந்தானே, இன்றைக்கு பார்த்தா ஆள் ஆஸ்பத்திரி. நேற்று இருந்தான், இன்றைக்கு ஆள் அவுட் போயிட்டா. நேற்று இருந்தா இன்றைக்கு காலையில போயிட்டா.
What a great change within one day. ஒரே நாளிலே எவ்வளவு பெரிய மாற்றங்கள். யோபு நினைத்திருக்கவே மாட்டார், இன்றைக்கு என் சொத்தெல்லாம் அழிந்து போகும், என் பிள்ளைகளும் அழிந்து போவார்.
படி யோபு 29வது அதிகாரம், அதை வாசிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் படிங்க. யோபு 29, யோபு 29வது அதிகாரத்தை இருக்க வாசிங்க. அவன் வந்து கம்பியா பண்றான் தன்னுடைய வாழ்க்கையை, அவன் கம்பியா பண்றான். அந்த வாசதிக்குள்ள அருமையா இருக்கு. சீக்கிரம் படி, யோபு 29வது அதிகாரம் முதலாம் வசனத்தில் படி.
பின்பு யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும்,
சென்று போன காலங்களிலும்,
தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும், எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும்.
பாருங்க, தன் கடந்த நாட்களையும் இன்றைக்கு தான் இருக்க நிலைமை கம்பியா பண்ற பாருங்க. ஹலோ, அந்த சிச்சுவேஷன் விளைக்கணும். முதல் எப்படி இருந்து இன்றைக்கு எப்படி இருக்கிறது, அவருடைய உள்ள குவருது பாருங்க. அவன் நினைச்சே பார்க்க, கற்பனைபடியே பார்க்க, கடந்த நாளில் இருந்த சீர் இன்றைக்கு.
அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருள்ன வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள்.
என் பிள்ளைகள் என்னை சுத்திலும் இருந்தார்கள். ஆராய்ட்டைக்கு பிள்ளைகள் ஆரோப்பட்டார்.
என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண் மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால்,
செல்வ நாட்களின் சீர் இப்போது இன்றைக்கு இருந்தால் நலவா இருக்கு. கம்பே பண்ற, கடந்த காட்கள் எப்படி இருந்து இன்றைக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு. இப்படி வாசிச்சுட்டு போங்க. நேரம் போகுது. இது 30வது முதல் வசத்தை படிங்க. 30 சீக்கிரம். இப்போதோ
என்னிடம் இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தியை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன்.
பாருங்க, நேற்று வரை அவர் சுகவாசி, இன்றைக்கு அவன் வியாதிஸ்தான். நேற்று வரை சீரு சிறப்பாக இருந்தார், இன்றைக்கும் எல்லாவற்றையும் விழுந்து நிற்கதி ஆயிட்டார். ஒரே நாளில அவருடைய வாழ்வில ஏற்பட்ட அழிவுகள், இழப்புகள், அவர் கற்பனை பண்ணிகள். நான் சொல்றேன் கேளுங்க, இப்படிப்பட்ட நிலையற்ற வாழ்வில வீணான பெருமைகளும், அகந்தைகளும், வெறுமாப்புகளும், நான் என்கின்ற எண்ணங்களும், அப்பப்பா யோபு நினைத்திருக்கவே மாட்டார். திடீரென்று ஒரே நான் எல்லாவற்றையும் நிற்கதியார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உத்தமத்தில் அவர் உறுதியாக இருந்தபடியார். கத்தரவர் தலையை உயர்த்தினார் சொல்லி நான் பார்க்கிறோம். ஆடோட லாபத்துக்கு 27:5
நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் ஆவி பிரியப்பட்டும்
என் ஆவி பிரியப்பட்டு, இதை தனியை கவனிக்கணும். சாகுபட்டும் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, இருந்த சொத்து சுகமெல்லாம் போயிட்டது. இப்ப ஒன்றும் இல்லை, வடவீர சுபாசம் எனக்கு வேறுபட்டிருக்கு. அப்ப சொல்றான், இப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றான், இந்த ஆவி பிரியும் மட்டும் நான் செத்தாலும் இந்த உத்தமத்தை விட்டு நான் பிள்ளை. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்காம இருப்பார்? நீங்க யோசித்துப்பார். அவன் தன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தபடியால் தான் தேவன் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். சொல்ற கேளுங்க, யோசேப்பு பரிசுத்தமும் தேவனுக்கு பயமாக வாழ்ந்தபடியால் தேவன் அவனை அதிகாரியாக மாற்றினாரு. யோபு தன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தபடியால் அவரை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அதை நான் சொல்ற கேளுங்க, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு நாம் வழிகளை ஏற்படுத்திக் கொண்டு, நாம் இருக்கிற நிலையில் இருந்து கொண்டு, எப்படியும் வாழ்ந்து கொண்டு, கர்த்தரனை உயர்த்தணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரனுக்கு நன்மை செய்யணும் சொன்னால், எப்படி தேவக்கரன் நமக்குள்ள செயல்பட்டு, நாம தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ரத்தத்தினால, இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க உண்மைதான். ஆனால் தேவக்கரன் நம்முடைய வாழ்விலே செயல்பட, தேவனுடைய வல்லமுடைய செயல் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட, சோ வி ஹேவ் டு மேக் வே. நாம தான் வழிகளை ஆண்டவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். வாழ்க்கையில் அவனுக்கு வராத உபத்திரவமா நமக்கு வரப்போகுது? அவன் இழக்காத இழப்புகளா? எல்லாவற்றையும் இழந்து நிற்கதி. ஆனா சொல்றான், ஆவி பரிதாபம் என் உத்தமத்தை விட்டு நான் விலகின்றேன். பிசாசு வெட்கப்பட்டு போட ஏன் தெரியுமா? பிசாசின நோக்கம் என்ன தெரியுமா? சாத்தான நோக்கம் என்ன தெரியுமோ? யோபு தேவனை தூசிக்கணும், இதான் ஒரு நோக்கம். ஆகவேதான் அதை ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள மனைவியும் பிசாசின கைப்பொம்மை போல மாறிட்டார். அவர் சொல்ற தேவனை தூசித்து ஜீவனோடு அப்படி சாத்தான நோக்கம் என்ன? யோபு தேவனை தூசிக்கணும். ஆனா அதைத்தான் அவன் மறந்தான் பாரு. மனைவி சொன்னார் மக்கள் எல்லாம் பெரிந்து இறந்து போனார், சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனார். அவன் சொன்னா என் உத்தமத்தில் நான் உறுதியாரு கத்தர் அவனை ரெட்டிப்பாக்க ஆசீர்வத்தை நான் சொல்ல கேளுங்க. யோபு போயிட்டாரு, ஆனா யோபு தேவன் அவர் உத்தமமாக இருந்தபடியார் கத்தனுடைய ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து அவன் தலையை உயர்த்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு அவருக்கு குமார குமார்த்திகள் பிறந்து அவருடைய குமார்த்திகளை போல அழகான பெண்கள் உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லி வேதமே சொல்லுது. ஆண்டோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என கரிமானவர்களே, யோபு போயிட்டாரு, யோசிப்பு போயிட்டார், ஆனா அவர்கள் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நம் தேவன் அவர்தான். நாமும் அவரை ஊக்கமாக தேடினார், உத்தமமாக தேடினால் அவர் நம்முடைய வாழ்விலும் செயல்பட, அவர் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்ய ஒருபோதும் தடை இருக்கவே இருக்காது. ஒன்று நிச்சயம், உயர்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில். நேற்று வரை யோபு சுகவாசியாக இருந்தார், இன்றைக்கு அவன் வியாதியஸ்தான், எல்லாம் விழுந்து போனான், ஆனாலும் உத்தமனாக இருந்தபடியா கத்தர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சோ இன்னும் ஒரு மனுஷரை நாம் பார்ப்போமே, கொஞ்சம் சீக்கிரம் வாரிகளை நாம் நேரம் போறபடியாக சேர பிடிக்கணும். ரெண்டு ராஜாக்கள், சீக்கிரம் ரெண்டு ராஜாக்கள், ஐந்தாவது அதிகாரம் 27 வசனத்துக்கு படிங்க. ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரம் 27 வசனம். இவங்க ரெண்டு பேரும் தேவ மனுஷர்கள், தேவ சாயலை வெளிப்படுத்தி தேவனால உயர்த்தப்பட்டார்கள். ஆனா ஒருத்தர் இப்ப பார்க்க போற ஒரு நபர் தேவ மனுஷனோட இருந்தும் தேவன் செய்த அற்புதங்களை பார்த்தும் அவை விசுவாசியாமல் உயர்த்தல இருந்தவன் கீழே வந்துட்டான். படிங்க.
ஆகையால்
நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும்
என்றென்றைக்கும்.
ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம், நல்லா கவனிங்க, உன்னை மாத்திரம் இல்ல, படிங்க, உன்னையும் உன் சந்ததியாரையும். பாருங்க, இப்ப கேஎஸ் குறித்து சாப வார்த்தை தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வருது பாரு. இத நம்ம கொஞ்சம் படிக்கணும், நம்ம கொஞ்சம் பார்க்கணும் என்ன நடந்தது. கேஎஸ் எலிசாவின் ஊழியக்கார், எலியா எலிசாவின் இரட்டிப்பான ஆவிக்குரிய வரங்களோடு அற்புதங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய செயல்களை வெளிப்படுத்தணும். இவன் தேவனோடு, இவன் எலிசாவோடு இருந்து அற்புதங்களை பார்த்து ஒரு கட்டத்தில் பார்த்தா எலியாவை சுத்தி சீரியோட படை வந்து நிற்குது. காலை எழுப்பி 7 வெளியே பார்த்தா எலியாவை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏராளமான சீரியோட படை குதிரையோடைய ரதங்களோடு வந்திருக்கு. இவன் பயந்து போய் ஓடி போய் எலிசாட சொல்றான், ஆண்டவனே நம்மை சுத்திலும் வந்து நிற்குது சீரியோட படை, ஐயோ என்ன செய்ய போறோம் சொல்லி அம்போண்டு சோண்டான. அப்ப அவன் சொன்னா கொஞ்சம் பொறு என்று சொல்லி போட்டு எலிசா தேவனத்திலே மன்றாட போது தேவன் கேயாசியுடைய மனக்கண்களை திறந்த போது அவன் பார்க்கிறான் எலிசாவை சுத்தி அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகள். இப்ப சீரியனுடைய குதிரையெல்லாம் மாமிசமான குதிரைகள், ஆனா எலிசாவுக்கு சுத்தி இருக்கிற குதிரையெல்லாம் அக்னிமயமான குதிரைகள். சீரியனுடைய ரதங்கள் எல்லாம் என்ன மனுஷ பிரகாரமான ரதங்கள், ஆனால் எலிசாவை சுத்தி இருக்கிற ரதங்கள் எல்லாம் அக்னிமயமான ரதங்கள். இப்ப என்ன கவனிங்க, இவைகளை பார்க்கும்படி தேவனுடைய கண்களை திறந்து இவையெல்லாம் பார்த்தவன், அற்புதங்கள் எல்லாம் அனுபவித்தவன், பார்த்து ருசித்தவன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்து, நல்லா கவனிங்க, தேவனுடைய மனுஷனோட இருந்து தேவ செயல்களை பார்த்து தேவனுடைய அற்புதங்களை கவனித்திருந்தும் அவனுடைய இருதயம் தேவன் மேல நிலை கொள்ளவே இல்லை. இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். எத்தனை வருஷம் எலிசாவோடு, எலியாவும் எலிசாவும் ஒரு வார்த்தையெல்லாம் வித்தியாசம், அடிக்கடி குழம்பும். எத்தனை வருஷம் எலிசாவோடு இந்த வேலைக்கார கையாசி இருந்தானோ தெரியாது. அத்தனை வருஷம் இருந்தும் இத்தனை அற்புதங்களை பார்த்தும் தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனங்களை கேட்டும் பார்த்தும் அவருடைய இருதயம் தேவனுக்குள்ள நிலை கொள்ள பாருங்க. இப்ப ஒரு கட்டம் வருகிறது, அவன் இன்னார் என்பது வெளிப்படுவதற்கு. இப்ப என்ன பண்ணுது, நாகமான் என்கின்ற ஒரு சீரிய படைத்தளபதி, அவனுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவனுக்கு குஷ்டரோகம், அவன் மிக மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தானா, ஆனா குஷ்டரோகி, பராக்கிரமசாலி ஆனா குஷ்டரோகி. ஆகவே அவன் வாரான் எங்க, நாகமான் எலிசாடத்துல வாரான், உன் தேவன் என்னை குணமாக்குவான்னு சொல்லி. சோ என்ன கவனிங்க, இந்த முறையில எலிசா அவனை குணமாக்குறது எல்லாம் உங்களுக்கு தெரியும், அற்புதம் செஞ்சு அவன் குணமாக்குன பிற்பாடு அவன் சொல்ற நாகமான், ஐயா என் நான் குணமாக இருக்கிறேன், கொஞ்சம் காணிக்க கொடுக்கணும், இதை ஏற்றுக்கொண்டு கால்களில் வைக்கிறேன், நோ. வெள்ளியை கொடுக்கிறேன், நோ. பணத்தை கொடுக்கிறேன், நோ. மாட்டு வஸ்திரங்கள், நோ. பக்கத்தில் நின்று பார்த்துட்டே நிக்கிறேன். நம்ம ஆளுக்கு பிழைக்க தெரியாது பாருங்க. இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரன் இப்படி எல்லாம் ஓடுறான், எதையெல்லாம் தேடுறான். இங்க நம்ம ஆளுக்கு தேடி வருது. இவருக்கு நம்ம ஊழியக்காரனுக்கு பிழைக்க தெரியாது. எலிசா ரிஜெக்ட் பண்ணி விட அவ போட்டா ஆத்துட்டே இருக்கிறான், ஆத்துட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் டாகமான் போயிட்டான்னு பாருங்க. எலிசா கிட்டே இருக்கிறார். நைசா எலிசாவுக்கு தெரியாம இழைக்க இழைக்க ஓடலாம், டாகமா போயிடக்கூடாது, தூரமா. இவ தூரத்தில் ஓடி வர டாகமான், ஐயா என்ன நல்ல செய்தியா? எஸ், என்ன செய்தி? இப்பதான் தீக்கதை செய்த புத்தர் என்னே படு பொய் சொல்லிடாப்பா. நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். என்ன தெரியுமா? ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழி அமைத்து கொடுக்கும், அல்லது ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை குட்டி போடும். உள்ளத்துல இருக்குது பொருளாசை, அது பொய்யை பெற்றெடுக்குது. பாரு, இப்பதான் தீக்கதரிசன புத்திரன் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், குடு மாட்டு வஸ்திரத்தையும் வெள்ளியையும். என்ன செஞ்சா? வாங்கிட்டு அப்படியே கொண்டு வந்து நைஸா உள்ள வச்சிருக்கேன். பொய் ஒரு பக்கம், மாய்மாலம் மறுபக்கம். ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை மட்டுமல்ல, அது பல பாவத்தை பெற்றெடுக்குது. பாரு, நான் கொஞ்ச நாளைக்கு முதல் யுகேக்கு போயிருந்த போது பாஸ்டர் ரஞ்சன் வீட்டுக்கு பின்னால ஒரு பெரிய கூடு அடிச்சு வச்சிருக்கேன், முயல் அடிச்சு வச்சிருக்கேன். ஒரு மூன்று முயல் கொண்டு வந்தாங்க. இப்ப 24 குட்டிகள் போட்டு நிக்குது, எல்லாம் செவிய நீட்டி வச்சு நிக்குது. போட்டு தள்ளு பெற்றெடுக்குது. ஒரு பாவம் பல பாவத்தை பெற்றெடுக்குது. பாரு, இவ என்ன நினைச்சா? நான் செய்தது எலிசாக்கு தெரியாது, தெரியாது. வீட்டை வந்து இருக்க அவ கூப்பிடுறான், கேயாசி, ஐயா இதோ அடியே. எங்க போயிட்டு வந்தா? டவுன் போயில. என்ன செய்தா? ஒண்ணு செய்யல. அடுத்து போய் கபடி. இவைகளுக்கு பிற்பாடுதான் தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வருகுது சாப வார்த்தை. என்ன தெரியுமா? நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் பிடிக்கும். ஐயா சொல்றத கேளுங்க, இவன் செய்த பாவம் இவன் சந்ததியும் எல்லாம் பிடிக்குது. பாரு, நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியை தொடரும் சாபவார்த்தை. அதான் சொல்றது, நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தேடாவிட்டாலும் தயவு செய்து சாபத்தை தேடிடக்கூடாது. கேஆசிக்குள்ள இருந்த காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்தது பொருளாசை. ஆகவே பொய்களை பெற்றெடுத்தான், மாய் மாலங்களை வெளிப்படுத்தினான். நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. பொருளாசை உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்வில் தேவனுடைய கரம் செயல்படாது. Whether you believe or not, it is up to you. இது நம்புறது நம்பாத உங்களை பொறுத்தது. I speak the truth. பொருளாசை உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்வில் தேவனுடைய கரமோடு கூட இருந்து அவர் தலையை உயர்த்துறது கூடாத காரியம். தேவன மனுஷன் எலிசா, அவனுக்குள்ள அந்த ஆசை இருக்கல, ஆனா வேலைக்காரனுக்குள்ள அந்த பொருளாசை. அவன் கொண்டு வந்த மாட்டு வஸ்திரம், அவன் கொண்டு வந்த வெள்ளி, அவன் கொண்டு வந்த பொருட்கள், அப்பப்பா இது எல்லாம் விட்டுடும். அவன்ட உள்ளம் துடிக்குதே. நாகமானுக்கு பின்னால் அவன் உள்ளம் போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டே கொடுத்து வச்சிட்டு இருக்க. பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சரியட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. இன்றைக்கு இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் கேட்கிறது யாரு? இப்படிப்பட்ட போதனைகளுக்கு எல்லாம் பெரிய மவுசே இல்ல. பாரு, டாகோபாடின் குஷ்டரோகம் உண்டையும் சந்ததி. ஐயா பொன்னிருந்தென்ன, பொருள் இருந்தென்ன, பணம் இருந்தென்ன, பண்ணம் எல்லாம் இருந்தென்ன, குஷ்டரோகம் அனுபவிக்கிறதுக்கு முடியலையே. பரலோகத்துல ஆஸ்தி இருக்குது, அதை அனுபவிக்க முடியல. சில குறிப்பிட்ட வியாதிகள், வெறும் சாப்பாட்டையே சாப்பிட முடியும். பட் அவங்களுக்கு இருக்குது ஏராளம் வசதி, பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஆனா அவ அனுபவிக்க முடியல. கபடிங்க, நேற்று வரை சுகவாசி, இன்றைக்கு குஷ்டரோகி. கவனிங்க, நேற்று கேஆசி நினைச்சிருப்பாரோ நாளைக்கு நான் கிறிஸ்துவராகியாக போறேன் நினைச்சிருக்கவே மாட்டேன். நான் சொல்றது கணக்கு, நேற்று வரை நேற்று கேஆசி நினைச்சிருக்க மாட்டேன், நாளைக்கு நான் கிறிஸ்துவ. ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தபடியால், தேவனுக்கு விரோதமான செயல்களை அவன் வெளிப்படுத்தின, வாழ்விலே இருந்த தேவ விரோத செயல்களை அவன் வெளிப்படுத்தினபடியால் அவனுடைய வாழ்விலே குஷ்டரோகம். நேற்று சுகவாசி, இன்றைக்கு குஷ்டரோகி. வித்தின் ஒன் டே, ஒரே நாளில் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே எவ்வளவு பெரிய மாற்றம். ஆகவே உயர்ந்தவனை தாழ்த்தவும், தாழ்ந்தவனை உயர்த்தவும் கூடுமையா? நான் சொல்றேன், இப்படி நான் சொல்லிட்டே போவேன், ஆனா சொல்றேன், நான் சொல்ல வந்த பொருளை ஒரு அளவுக்கு நீங்க விலகி கொடுங்க. உயர்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது, இதை மறந்துடாதீங்க. உன் சுய முயற்சியில நீ எவ்வளவுதான் முயற்சி செய்யலாம், உலகத்தவர்கள் போல ஓடி ஓடி விழுந்து உழைச்சி நித்திர உறக்கம் இல்லாம நாய் போல அலைஞ்சு திரிஞ்சு எதையும் செய்து எதையும் சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கிற கிருபை, உன் சந்ததி உன் பிள்ளைகளும் அதை அனுபவிக்கிற கிருபை, அது தேவனிடத்திலிருந்து வரும், அதை தேவன் தான் அனுமதிக்கணும். வாழ்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில் தான். ஆகவே நீயும் உன் சந்ததியும் நானும் என் சந்ததியும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட, தேவனாலே உயர்த்தப்பட, தேவன் வாழ வைக்க, தேவ சாயைகளை, தெய்வீக குணாதிசயங்களை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தி, தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தத்தக்கதாய் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போமே. உனக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கும் நாகமாட குஸ்தகம் சொல்லி அந்த நிமிஷமே அவன் குஸ்தரோகியானான். அதுக்கு பிற்பாடு அவன் எலிசாவோடு இருக்க முடியல, போயிட்டாவார், அவனே ஓடிட்டா. என்ன குஸ்தரோகம், எப்படி நிக்கிறது அப்பா, ஓடிட்டா, இருந்த இடத்தை விட்டே ஓடிட்டான். இப்ப அவனுக்கு அவன் கொண்டு வந்த மாட்டு வஸ்திரத்தை போடணுமோ? குஸ்தரோகி அவன் கொண்டு வந்த மாட்டு வஸ்திரத்தை போடணுமோ? அவன் குஸ்தரோகி, அவன் கொடுத்த பொண்ணையும் பொண்ணையும் வச்சு நீதான், நான் குஸ்தரோகி, இதை வச்சு என்னதான் செய்ய போறேன்? நேற்று வரை சுகம், ஆரோக்கியம், சுகவாசி, இன்றைக்கு குஷ்டரோகி. ஏன்? அவனுடைய வாழ்விலே அவன் வெளிப்படுத்தின தேவ விரோத செயல்கள், தேவ விரோத காரியங்கள் அவன குஷ்டரோகி ஆயிட்டான். நல்ல நிலைமையில் இருந்தா இன்றைக்கு குஷ்டரோகி ஆயிட்டான். தேவ மனுஷனோடு இருந்தான், தேவனுடைய மனுஷனு கூடிய காரணம் இருந்தான், ஆனா அதை விட்டு விலகி இன்றைக்கு குஷ்டரோகி ஆகி தேவ சமூகத்தை விட்டே போயிட்டான் பாரு. லிசன், உயர்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. உன்னையும் என்னையும், உன் சந்ததியையும் என் சந்ததியையும் வாழ வைக்க தேவன் ஒருவரால் தான் முடியும். இதை நீ நம்புவாயோ? அதை விட்டுட்டு நீ என்னதான் படிப்பிக்கலாம், நீ என்னதான் பட்டதாரியாக பிள்ளைகளை மாற்றலாம், நீ என்னதான் என்ன துறைகள், ஆனால் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் நீயும் உன் குடும்பமும் வாழ்ந்து உயர்ந்து நல்லா இருப்பதற்கு தேவன் ஒருவரே காரணம் என்பதை நீயும் நானும் மறக்கவோ மறுக்கவோ கூடாது, கூடாது, கூடாது. அதால் சொன்னால் உயர்ந்தவனை தாழ்த்தவும், தாழ்ந்தவனை உயர்த்தவும். உபாலை கோடு டாபடி ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமே. சாரி, ஒன் ஸ்டாண்ட் அப் பிளேஸ். எல்லோரும் வளர்ந்துருப்போம். ஸ்தோத்திரம்.